சுப்ரமணிய பஜங்கத்தில் 9 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். நேத்தி பாதார விதத்தோட மகிமையை பற்றி அழகான ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இந்த ஸ்தோத்திரத்தில் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த க்ஷேத்திரத்துக்கு அழிச்சின் வந்து அந்த சுவாமி சன்னிதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள், அந்த கந்தமாதன பர்வதம், பள்ளியறை, அப்படி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் இப்போ சுவாமி சந்நிதியில் கொண்டு வந்து நிறுத்தி பாதாதி கேசம், சுவாமியோட ரூபத்தை ஆச்சாரியால் வர்ணனை பண்ணுறார். இது ஒரு சம்பிரதாயம். ஸ்திரீ தெய்வமாக இருந்தால் கேசாதி பாதம், புருஷ தெய்வமாக இருந்தால் பாதாதி கேசம் அப்படின்னு வர்ணனை பண்ணுறா. இந்த ரூப தியானத்தை இந்த பக்தி மார்க்கத்தில் நாம சங்கீர்த்தனம், அந்த தெய்வத்தை பற்றின சத்கதா ஸ்ரவணம், அந்த தெய்வத்துடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது, இந்த மூணும் பக்தி ஏற்படுறதுக்கும் வளர்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்கா. அவளோட அனுபவத்தை அவள் சொல்கிறா. அப்படி பகவான் அவளுக்கு காட்சி கொடுத்ததுனால இதில் மனசு ரொம்ப லயிக்கிறதே அப்படின்னு புரிஞ்சுண்டு அதையே அவ தங்களுடைய பக்தர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கா. அருணகிரிநாதர் கூட நிறைய பாடல்களில் முருகப்பெருமானுடைய ரூபத்தை வர்ணனை பண்ணி, இந்த மாதிரி என் கண் முன்னாடி வந்து நீ தரிசனம் தரமாட்டியா அப்படின்னு பாடுவார். தண்டயணி வெண்டயம் கிங்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நன் சந்தோஷமடைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி நீ நடனமாடிண்டு என் முன்னாடி வரணும், அப்படி நிறைய பாடல்களில் என் முன்னாடி வந்து நீ எனக்கு தர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். மகாபிரிவாளம் அந்த ரூப வர்ணனையை சொல்லியிருக்கா. பெரிவா ஒன்று சொல்கிறா, குரு பக்தியை பற்றி பேசும்போது பரமேஸ்வரனுடைய ரூபத்தை தியானம் பண்ணன்னா சந்திரன், மழு, மான், கையில் அக்னி அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் மனசில் ஒன்று தியானம் பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று மறந்து போய்ட்டுருது. குரு பக்தி ரொம்ப சுலபம். நம்ம குருவை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம், அவரை தியானம் பண்ணணும்னு நினச்சா ஒரு க்ஷணத்தில் மனசில் அந்த குருவோட ரூபம் வந்துடுறது. அந்த குருவை சௌக்கியமாக தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்மளும் அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். மகாபிரிவாளை நினச்சா அந்த ரூபம் வந்துடுறது. அந்த மகான்கள், அனுகிரகம் பெற்ற மகான்கள், அவ எப்படி இருக்கா, அவளோட அழகு விஷயம் இல்லை, அவளோட அந்த ஞானத்தினால அவள்கிட்ட இருக்கிற அந்த கருணையும் சாந்தமும் அந்த இனிமை பொங்கி வழியிறது, அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியறது. அதனால் அந்த தேஜஸ், அதனால் நம்ம அவளை ஓடி ஓடி போய் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் மகாபிரிவா வந்து வேடிக்கையாக சொல்லியிருக்கா, எங்கள் அப்பா ரொம்ப அழகாக இருப்பாராம், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கண்ணில் உபாதை உண்டு, எனக்கு எங்கள் அப்பாவோட அழகு ஒன்றும் வரல, ஆனால் எங்கள் அம்மாவோட கண்ணோட கண் உபாதை எனக்கு வந்துடுது அப்படின்னு பெரியவா சொல்கிறா. க்யூவில் நின்று நாங்கள்லாம் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் வேடிக்கையாக பெரியவா டிவி சுவாமிநாதன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த மாதிரிலாம் அவ ரொம்ப விளையாட்டாக பேசுவா. ஆனால் சாக்ஷாத் காமாட்சி தேவியே தர்சனம் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்தவா எல்லாரும் உணர்ந்தா. அந்த செக்கச்சவேல்னு ஒரு குளோவோட மகாபிரிவா தர்சனம் கொடுத்தானா ஒரு மாதத்துக்கு அந்த காட்சி கண்ணில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நமக்கு நம்ம குழந்தைகள், நம்மளுடைய பிரியமானவாளோட ரூபம் வந்து கண்ணில் நிற்கிறது இல்லையா, அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஆனால் இது வந்து மாறக்கூடிய சந்தோஷம், அதனால் மாறாத சந்தோஷத்தை தேடும்போது அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத மகான்கள் காமிச்சு கொடுத்துருக்கா. அப்படி இந்த முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை நேர்த்தி ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்தது கட்டி பிரதேசம் அப்படின்னு இடுப்பை பற்றி ஒரு ஸ்லோகம். சுவர்ணாபதிவ்யாம்பரைர் பாசமானாம் குணத்கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஸ்கந்தா அப்படின்னு கூப்பிட்றார். அந்த தே தீப்யமானாம் உன்னோட ஒளி பொருந்திய கட்டிம் கட்டின இடுப்பு அதே பாவையே நான் தியானிக்கிறேன். அந்த கட்டியோட வர்ணனை எப்படி இருக்குன்னா சுவர்ணாப திவ்யாம்பரைகி தங்கமயமான வஸ்திரங்களால் அந்த இடுப்பு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த இடுப்பில் தங்கமயமான ஜரிகையெல்லாம் வச்ச வேஷ்டி கட்டின்ட்டுருக்கார். திவ்யாம்பரைகி பாசமானா குணத் கிங்கிணி மேகலா சோபமானா. இந்த சலங்கை கட்டின ஒரு மேகலை, மேகலைங்கிறது இடுப்பில் கட்டிக்கிற ஒரு ஆபரணம், கட்டி சூத்திரம் மாதிரி. அந்த சலங்கைகளோடு அது குணத் காஞ்சி அப்படின்னு அந்த சத்தம் பண்ணிட்டுருக்கு. அந்த மேகலையை போட்டுண்டு லசத்தேம பட்டேன வித்யோதமானா ஒரு பெல்ட் மாதிரி ஒரு பட்டம் ஒன்று கட்டிருக்கு, அது தங்கமயமாக இருக்கு. ஹேமப்பட்டேன வித்யோதமானா ஒளிமிடும் அந்த உன்னுடைய இடுப்பு பிரதேசத்தை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்படி அடுத்தடுத்து அடுத்த மார்புகளை பற்றி, அடுத்தது கரங்களை பற்றி, அடுத்தது முகத்தை பற்றி, அதில் இருக்கிற அந்த புன்சிரிப்பு, அதில் இருக்கிற அந்த 12 கண்கள், அதோட கருணை பார்வை, இப்படி அந்த ரூபத்தை வர்ணிக்க போகிறார். இந்த இடுப்பில் ஔட்யானத்தோட ஒரு சுவாமியை நினச்சோன்னே மூக்கபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. ஸ்துதி சதகத்தில் 100வது ஸ்லோகம். இது வந்து மகாபெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மௌன வருதமாக இருந்தால் கூட உதடசையே ஜபிச்சுட்டே இருப்பா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வீழ்நாதன் மாமா சொல்லியிருக்கா. அந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். குணத் காஞ்சி காஞ்சிபுரமணி விபஞ்சி லயச்சரி சிரக்கம்பா கம்பா வசதிர் அனுகம்பா ஜலநிதி கனஷ்யாமா ஷியாமா கடின குச்சசீமா மனசிமே மிருகாட்சி காமாட்சி ஹரநடன சாட்சி விஹரதாத் நமஃ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.